இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:20-21 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும்
நினைக்கிறதற்கும்
மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன்.
நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கும் முறையை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் விதம். இந்த வார்த்தையை நம்ம வந்து எப்பவுமே எடுத்துக்கொள்ளும் பொழுது, எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அதனுடைய பின்னணி, அதனுடைய காரியத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம செய்கிற தவறு என்னென்னா, ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒரே வசனத்தை வந்து எல்லாத்துக்கும் காமன் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. பைபிள் வசனத்தை அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை காமனாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அது அப்ளை ஆகாது. அந்தந்த கான்டெக்ஸ்ட்னு இருக்குது, அந்தந்த பின்னணி, அந்த சூழ்நிலை, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வசனம் செயல்படுமே தவிர ஒரே வசனம் எல்லாத்துக்கும் காமனாக செயல்படாது. நடக்காது. அப்போ இதை வந்து மொட்டை அந்த ஒரு வசனத்தை மட்டும் துண்டாக எடுத்தீங்கன்னா இது அப்படி தான் உங்களுக்கு யோசிக்க தோணும். அப்போ எதை கேட்டாலும் கொடுப்பேன் இந்த போட்டிருக்குதே, இதில் என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எப்பவுமே அந்த ஒரு வார்த்தை எடுக்கக்கூடாது. அது எதுக்கு சொல்லியிருக்கிறார், எதை கேட்டாலும் அப்படிங்கிறாரே, அந்த எதை என்பதிலே எவைகள் எல்லாம் அடங்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். எதை நோண்ட உடனே எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம் போல இருக்கு அப்படின்னு எடுக்கக்கூடாது. எதை அப்படின்னா அவை அந்த எதைக்குள் எவைகள் எல்லாம் அடங்குங்கிறத நம்ம வந்து தெளிவா பார்க்கணும். அந்த கான்டெக்ட்ல நீங்க அந்த வசனத்தை நீங்க ஏற்கனவே அதை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதனால நான் வந்து இப்ப நான் ரொம்ப விவரிக்கிறேன். அது யோவான் 14:14 நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்திற்குள் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் தான் அங்க சொல்றார். புரியுதுங்களா? என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். அப்போ அவரை போலவே நம்ம மாறணும். போன வருஷத்தின் வாக்கு தத்தம் அதுதான், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்போ அவரை போல மாறுவதற்கு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்துல தான் இது உலகத்தனமான எல்லாத்துக்கும் அது பொருந்தா. அதே போலதான் இந்த வசனமும் கூட பார்த்தீங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதி மேலாக மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் அப்படின்னா, நம்ம எல்லா காரியத்திலுமே ஜெபிக்கிற எந்த காரியத்திலையுமே வேண்டிக் கொள்றதுக்கு மேல கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கு போடக்கூடாது. புரியுதுல? நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு மேலேயே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாத்திலையும் இதை அப்ளை பண்ண முடியாது. இந்த காரியம் எந்த பின்னணியிலே இந்த காரியத்தை பவுல் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெபத்திற்கு பின்பாக அந்த ஜெபத்திற்குரிய வாக்கு தத்தமாக தான் இந்த வார்த்தையை பேசுறார். ஒரு பிரேயரை சொல்லிட்டு அந்த பிரேயருக்கு பேஸ், கொஞ்சம் கெயின் குறைங்க. அந்த பிரேயருக்கு முன்னால கர்த்தர் வந்து ஒரு பிரேயர்ஸ் கொடுத்துட்டு அந்த பிரேயருக்கு பின்னால ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை வந்து சொல்லிட்டு வர்றார். இப்ப அந்த பிரேயரோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். 15 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்
விசுவாசத்தினாலே
கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும்
ஆழமும்
உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே
உங்களுக்கு
அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்
இது ஒரு ஜெபம். இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபத்தை இந்த எபேசு சபைக்கு ஜெபிக்கிறார். இது எபேசு சபைக்கு மாத்திரம் செய்யப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல. இந்த ஜெபத்தை அவர் இந்த நிருபத்தில் எழுதுகிறார் என்றால் இதன் மூலமாக நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா சபைகளுக்கும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் காலகாலமாய் வருகிறதான அத்தனை எழும்புகிற தேவ பிள்ளைகளுக்காகவும் செய்யப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஜெபம். அவர் பவுலை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் எழுதும் பொழுது உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்கிறேன், இப்படியெல்லாம் அவர் எழுதுவார். ஆனால் சில சபைகளுக்கு மாத்திரம் தான் செய்கிற ஜெபத்தை அவர் அப்படியே எழுதி வைக்கிறார். ஏன் எழுதி வைக்கிறார் என்றால் அது அந்த சபைக்குரிய ஜெபம் மாத்திரம் அல்ல, இந்த நிருபம் காலகாலமாய் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த சபைகளில் எல்லாம் வாசிக்கப்படுகிறதோ யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் உரிய ஒரு ஜெபமாக அது இருக்கிறது. அதனாலதான் அது வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இது குறிப்பா பார்த்தீங்கன்னா எபேசியருக்கு எழுதுன நிருபத்திலே ரெண்டு ஜெபங்கள் எழுதுறார். முதல் அதிகாரத்திலே 17-18 ஆகிய வசனங்களிலே அங்க ஒரு ஜெபம் இருக்கிறது. அதை ஏற்கனவே நம்ம சபையில் ஒரு தடவை தியானித்திருக்கிறோம். முதல் அதிகாரத்தில் 17-18 அது அற்புதமான ஒரு ஜெபம், ரொம்ப ஆழமான ஜெபம். அதே போல இப்பொழுது இந்த 3 அதிகாரத்திலையும் அடுத்த ஒரு ஜெபத்தை இந்த இடத்துல சொல்றாரு. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், அடுத்ததாக விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், மூணாவது நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பும் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த ஜெபத்திலே 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த 3 காரியங்களும் முழுக்க முழுக்க ஆவிக்குரிய காரியங்கள். நீங்க புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தால் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்ம சபைக்கு நான் தெளிவாக போதித்துட்டே இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் கான்செப்ட் எப்படின்னா எந்த ஒரு உலகத்தனமான காரியத்திற்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்ல போனால் ஜெபிக்க கூடாது, அதான் உண்மை. எந்த ஒரு உலகத்தனமான காரியத்திற்கு உலக பொருளுக்காக உலகத்தின் காரியத்திற்காக ஜெபிக்கும்படி ஒரு சிங்கிள் வசனம் கூட நமக்கு சொல்லப்படவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து தப்பாய் இன்னைக்கு எத்தனை போதங்கள் என்னை பொறுத்த மட்டிலே இன்னைக்கு 99% போதகம் வந்து இன்னைக்கு உலகத்தனமான ஆசீர்வாதங்களுக்கு விசுவாசிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்துல தான் செய்யப்படுகிறது பெரும்பாலும், எனக்கு தெரிஞ்ச அப்படிதான். அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே சொல்றேன், இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு அது பொருந்தி வரும். அப்ப இவ்வளவு வாக்கு தத்தம் இருக்குதே, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், இப்படி எல்லாம் இருக்குது அப்படி சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் உண்மை, எதுவுமே பைபிள் ஒரு வசனம் கூட போய் கிடையாது. வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், எல்லாம் உண்மை. இதை நீங்க கேட்டு ஆண்டவரே என்னை வாளாக்காமல் தலையாக்கணும்னு கேட்க வேண்டியது கிடையாது. நீங்க ஆண்டவரை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பா நீங்க தலையாதான் இருப்பீங்க. இதுதான் உண்மை. புரிந்துங்க உங்களுக்கு, இதெல்லாம் பைபிள் இருக்கிற எந்த ஒரு வசனமும் வேஸ்ட் கிடையாது. அதனால நீங்க ஆசீர்வாதமான வசனம் வேஸ்ட் நான் சொல்ல நினைக்காதீங்க. எந்த ஒரு ஆசீர்வாதமான வசனம் சரி, எந்த ஒரு வசனத்தில் ஒரு உறுப்பு கூட வேஸ்ட் கிடையாது. எல்லாமே உண்மை, எல்லாமே சத்தியம், எல்லாமே அப்படியே நடக்கும். ஆனால் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டு வாங்குவதல்ல வாழ்ந்து வாங்குவது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கினாங்க, ஆண்டவரே என்னை உயர்த்தும். இப்போ யாபேசெல்லாம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அந்த ரெண்டு வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அஞ்சு முறை கேட்பான், என்னை என்னை என்னைன்னு இருப்பான். இது வந்து பழைய ஏற்பாடு. இதை வந்து இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இடத்துல போதிக்கப்படுகிறது. போதிக்கப்பட்டது யாபேசின் ஜெபத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், இது பழைய ஏற்பாட்டு கான்செப்ட். நடக்கும் இதுதான் உண்மை. புதிய ஏற்பாட்டில் இவ்வளவுதான் காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பரிசுத்தத்தின் எல்லை வந்து குறைவு. பாவத்தை வந்து செய்தாதான் பாவம். புதிய ஏற்பாட்டு நிலைமை வந்து வேற. பாவத்தை சிந்தித்தாலே பாவம். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனை கொலை செய்தால் கொலை, புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் மேலே கசப்பு வச்சாலே கொலை. அப்போ அப்படி வரும்போது இந்த ஸ்டாண்டர்ட் வேற ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு வேற ஆயிட்ட பிறகு ஆண்டவர் கொடுக்குற பிளஸ்ஸிங் மெத்தட் வேற ஆகி போச்சு. பிளஸ்ஸிங் மெத்தடில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பாவம் செஞ்சாதான் பாவமாக இருக்கிறதுனால ஆசீர்வாதத்தை கேட்டால் தான் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு வந்து எல்லாத்தையும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிராண்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாம் தானாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எல்லாம் தானாக நடக்கும். எத்தனை பிளஸ்ஸிங் பைபிள் இருக்குதோ அத்தனை பிளஸ்ஸிங் நீங்கள் கேட்காமலே கிடைக்கும். பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடுன்னு சிலாக்கியம் பெற்றது. புரிதுங்களா? பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை விட புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க கேட்டு கேட்டு வாங்கினாங்க. நம்ம கேட்க வேண்டாம், ஜஸ்ட் அவரை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே போதும். கேட்காமலே பார்த்து பார்த்து ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆமென். இதுதான் புதிய ஏற்பாட்டின் மெத்தட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு தீர்க்க தரிசன ஜபம். இதில் மூன்று விசேஷமான ஒரு காரியங்கள் வருகிறது. முதல் காரியத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவியிலே உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ரெண்டாவது, விசுவாசத்திலே கிறிஸ்து நம் இருதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவின் அன்பினுடைய ஆழம், நீளம், அகலம், உயரம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த மூணாவது காரியம், ஆண்டவருடைய அன்பை அறிந்து புரிந்து அந்த அன்பிலே நாம் நிலை பெற்றிருக்க வேண்டும். இது இருந்தாலே போதும், இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக இப்படியே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய உலக காரியங்கள் நிச்சயமாய் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு நீங்க அதை புரியுதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் காட்டுறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டிலே நீங்கள் வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங்காக ஜெபிக்க அவசியம் இல்லைன்றது மட்டுமல்ல, ஜெபிக்க கூடாதுன்னு வேற சொன்னேன். அதுதான் உண்மை. அதை உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். கொலோசியருக்கு எழுத நிருபம் வசனத்தை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். மூணாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும்,
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும்
இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
பூமியில் உள்ளவைகளை அல்ல,
பூமியில் உள்ளவைகளை அல்ல,
மேலானவைகளையே நாடுங்கள்,
மேலானவைகளையே நாடுங்கள்.
ஏனென்றால்,
ஏனென்றால்
நீங்கள் மரித்தீர்கள்,
நீங்கள் மரித்தீர்கள்,
உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நீங்களும் அவரோட கூட, மகிமையிலே வெளிப்படுவீர்கள்,
இங்க நீங்க பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது உண்மையானால், இப்போ உங்களுக்கு நம்முடைய ஸ்டாண்டர்ட கர்த்தர் சொல்றார், நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறது உண்மையானா, எப்படிப்பட்ட மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும், எப்படிப்பட்ட மென்டாலிட்டியோட நீங்க இருக்கணும் அப்படிங்கிறாரு. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்ப நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா பூமிக்குரியவர்கள் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு ஆஸ்திகளை கர்த்தர் பெருக பண்ணார். பழைய ஏற்பாட்டு காலத்து பிளஸ்ஸிங் என்ன, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெருகுச்சு, பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் பெருகுச்சு. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் என்ன, ரெண்டு பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தாருங்கிறார். வெறும் கையா நான் புறப்பட்டு போனேன், கோலும் கையுமாய் புறப்பட்டு போனேன், இரண்டு பரிவாரங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு. இதுதான் பழைய ஏற்பாட்டு பிளஸ்ஸிங், இவ்வளவு ஆடு, இவ்வளவு மாடு, இவ்வளவு ஆஸ்தி, இதுதான் பழைய ஏற்பாட்டு பிளஸ்ஸிங். ஆனால் புதிய ஏற்பாட்டு பிளஸ்ஸிங் என்ன சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஏன்னா நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, கர்த்தர் நம்மை மேலான நிலைமைக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், பரலோகத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால மேலானதை தெரிந்திருக்கணும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, இரண்டாவது வசனம் தெளிவா சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மறித்தீர்கள் என்ன அர்த்தம், நீங்கள் இந்த உலகத்துக்கு மறித்தீர்கள், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மறித்தீர்கள். அதனால் உலகத்தின் காரியத்தின் மேல் உங்கள் கவனம் இருக்கக்கூடாது இல்லையா. மரணம் அடைந்தவர்களுக்கு அதை குறித்து, இந்த உலகத்தை குறித்து நினைவு இருக்காது இல்லையா. செத்து போனவங்களுக்கு இந்த உலகத்தை குறித்து நினைப்பு இருக்குமா, இருக்காது, போயிடுச்சு. அப்போ நம்ம மறித்தீர்கள் என்ன அர்த்தம், இந்த உலகத்தின் காரியத்தை குறித்த காரியெல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வேர்டுக்கும் அவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கு. நீங்கள் மறித்தீர்கள்ன்றார் ஒரு சிங்கிள் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் தெரியுமா, நீங்கள் மறித்தீர்கள். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இது எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இது அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. செத்த பிறகு சொல்கிறாங்களா, அவ்வளோதான், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அவங்களுக்கு போயிடுச்சு, உலகத்தில் இருக்கிற அத்தனை உறவுகள் போயிடுச்சு, இது என் வீடு, என் சொத்து, என் நகை, அது இதுன்னு இருப்பாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாங்களா, முடிஞ்சு போச்சு, செத்த உடனே அத்தனையும் போச்சு, இது எந்த இது உண்டு எல்லாம் போச்சு. செத்த பிறகு அந்த ஆத்துமா பூமிக்குரிய அத்தனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அந்த ஆத்துமா என்ன செய்து மேலே அடுத்தது பூமிக்குரிய காரியத்துக்கு அது ஒரு ரெண்டு வந்துருச்சு. அப்ப அதே போல மறித்தீர்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்றது என்ன, பூமிக்குரிய காரியத்துக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்றார். உங்கள் நாட்டம் அதன் மேல் இருக்கக்கூடாது, நாட்டம் இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், உங்கள் ஜெபம் அதன் மேல் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், அதை நீங்கள் நாடாதீங்கன்னு என்ன அர்த்தம், அதைக்கு நாடாதீங்கன்னு சொல்லிட்ட பிறகு எப்படி அதை குறித்து ஜெபிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது, அனுமதி கிடையாது. புரியுதல, நாடாதீர்கள்ன்றால் ஜெபிக்க வேண்டியது கிடையாது. அப்போ நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார், நம் தேவைகளை அறிகிறார், புரிகிறார். நம்ம ஆண்டவரோடு நெருங்கி வாழும் பொழுது சரியாய் கர்த்தர் அதில் நம்மை கொண்டு போயிட்டே இருப்பார். இதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் மேலானது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். காரணம் என்ன, மூணாவது வசனம், ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனிலே மறைந்திருக்கிறது. மேலே போயிட்டோம், ஆத்மா அவரோட கனெக்ட் பண்ணிடுச்சு. நாலாவது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்படி இருக்கிறதுனாலே மேலான காரியத்தை தேட வேண்டும். இப்போ இந்த ஜபத்துக்கு நேரம் இப்போ நம்ம வரப்போறோம். இந்த கொலோ எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கும்போது இந்த மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஜபம் ரொம்ப அருமையானது. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முடங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே, அதாவது பரிசுத்த ஆவியானவராலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். முதல் காரியம் இங்க ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, உள்ளான மனுஷன். அப்போ மனிதன் அப்படின்னு நம்ம நம்மளை பத்தி சொல்லும் பொழுது உள்ளான மனுஷன் என்று ஒன்று இருக்கிறது, வெளியரங்கமான மனுஷன் என்று ஒன்று இருக்கிறது. நமக்குள்ள வந்து ரெண்டு காரியம் இருக்கு. இந்த உள்ளான மனுஷன் என்பது நம்முடைய ஆவியை குறிக்கிறது, வெளியரங்கமான மனுஷன் என்பது நம்முடைய தோற்றம், மாம்சத்தை குறிக்கிறது, நம்முடைய உருவம், நம்முடைய தோற்றம். இது வெளியரங்கமான மாம்சீக மனுஷன். ஆனால் உள்ளான மனுஷன் என்பது நம்முடைய ஆவி. இந்த ஆவி என்பது, இது மாம்சத்துக்குரியது அல்ல, இது கர்த்தர் தந்த தீபம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:27 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த உள்ளான மனுஷன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 20:27 வசனம்.
மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது,
கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது,
அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்.
மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இப்போ அந்த மனுஷனுடைய ஆவி என்பதுதான் அந்த உள்ளான மனுஷன். புரியுது, அந்த உள்ளான மனுஷன், இந்த மனுஷனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதான ஒரு ஆவி. இப்போ இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்றாரு, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இப்போ ரெண்டு ஆவி பேசப்படுது. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆவி அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாமே நீங்கள் பரிசுத்த ஆவியான ஒரேடியாக போயிடக்கூடாது. அது எந்த ஆவின்னு பார்க்கணும். பைபிளில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஆவி வரும். ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர், அடுத்தது மனுஷ ஆவி, நம்முடைய உள்ளான மனுஷன், மூணாவது அசுத்த ஆவி. மூணு ஆவி இருக்குது பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஆவி வரும். இப்போ இந்த எல்லாமே ஆவின்னு எல்லாத்தையும் ஒன்றாக்கிட முடியாது. இந்த இடத்துல ரெண்டு ஆவிகளை குறித்து இந்த ஒரே வசனத்தில் பேசப்படுது. நீங்கள் அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய, அதாவது உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். நமக்கு கர்த்தர் நமக்கு வந்து ஒரு நம்மை ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவி தான் கர்த்தர் தந்த தெய்வம். இதுதான் உண்மையான மனுஷன், உள்ளான மனுஷன். வெளியரங்கமான மனுஷன் என்பது இந்த உலகத்திலே நமக்கு தோன்றியது. இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் போது நம்ம வந்தது வெளியரங்கமான மனுஷன். ஆனால் உள்ளான மனுஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உள்ளான மனுஷன் என்பது அதுதான் மெய்யான மனுஷன். வெளியரங்கமான மனுஷனுக்கு வந்து அழிவு இருக்கிறது. வெளியரங்கமான மனுஷனாக இருக்கு நம்முடைய மாம்சத்திற்கு அழிவு இருக்கிறது. இது மரிக்கும், இது அடக்கம் பண்ணப்படும், இது இந்த உலகத்தோடு மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆனால் உள்ளான மனுஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவிக்கு மரணம் இல்லை. உள்ளான மனுஷன் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஆவிக்கு அழிவு இல்லை. அது ஒருபோதும் அழியாது. அந்த ஆவிதான் ஆண்டவரோடு நாம் போய் இருப்பதற்கு நம்மை கொண்டு செல்லுகிறது. அது நமக்கு ஆண்டவரோடு போய் வாழ போகிறது. அந்த ஆவி கர்த்தர் கொடுத்த ஒரு தீபமாக இருக்கிறது, உள்ளான மனுஷன். இந்த ஆவியானது எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கும், ஆவிக்குரிய காரியத்துக்கு நேராய் நம்மை நடத்தும், ஆவிக்குரிய விதத்திலே நம்மை வழி நடத்தி நம்மை பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்வதற்காகவே கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உள்ளான மனுஷன் எப்பொழுதும் பலப்பட வேண்டும் என்று சொல்றார். எப்படி பலப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவரால் அது பலப்பட வேண்டும். ஏன் இந்த உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், அது பலவீனமாக இருக்கும் என்றால் அது நம்மை நரகத்திலே கொண்டு போய் நிற்க வைத்துவிடும். நம்முடைய ஆத்மாவையும் கொண்டு போய் நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். அது பலப்பட்டால் மாத்திரம்தான் நம்முடைய ஆத்மா பரலோகத்திற்கு செல்ல முடியும். அப்போ அந்த ஆவியை பலப்படுத்துவதிலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆவி பலவீனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பொறுத்தல் நிறைய பேருடைய அந்த ஆவி என்ன செய்யுது? ஆண்டவர் கொடுக்கிறார், அது பலவீனமாக இருக்கிறது. அது பலவீனமாக இருக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதபடி செய்தோம். ஏன்? வேதத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:17 வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்,
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு,
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு,
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது.
இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த ஆவியையும் மாம்சத்தையும், நமக்குள் இருக்கிற இந்த ஆவி இதையும் நமக்கு இருக்கிற இந்த மாம்சம் இந்த சரீரத்தையும் குறித்து வேதம் சொல்லுது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விரோதமாகவே இருக்கிறது. ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பொழுதும் இருக்கிறது. அப்ப நமக்குள்ளேயே ஒரு விரோதமான ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாம்சமும் ஆவியும் இப்படி போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே உங்கள் ஆவி உள்ளான மனுஷனில் பலப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி பெற்று பரலோகத்துக்கு வந்து சேர முடியும். இந்த ஆவியை பலப்படுத்துகிற விஷயத்திலே ஒரு தேவப்பிள்ளை என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து இயேசு கிறிஸ்துவை தவிர, இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாம்சத்தின் போராட்டம் இருந்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமான மாம்சம் கொடுக்கப்பட்டதுனாலே அவருக்கு இந்த காரியத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. மற்றபடி உலகத்திலே தோன்றின அத்தனை மனுஷர்களும் இந்த போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு பரிசுத்தவனாக பவுலை நம்ம வந்து வேதத்தில் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் வந்து அவர் தைரியமாக சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னுவார். அவ்வளவு சேலஞ்ச் பண்ணுவார், என்னை பின்பற்றுங்கள். திரும்ப திரும்ப பலமுறை அவர் சொல்லுவார். இப்படி தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை ஒரு முன்மாதிரியாக வைத்த ஒரு பரிசுத்தவான் பவுல். ஆனால் அந்த பவுலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாம்ச போராட்டத்தில் இருந்ததாக வேதத்தில் பல இடங்களிலே பேசுவார். இது ஒரு இடத்தை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன், கவனிச்சு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 7:15 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7:15.
எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல
எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே
அப்படி செய்கிறது.
அது எப்படி எனில்
என்னிடத்தில்
அதாவது என் மாம்சத்தில்
நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று
நான் அறிந்திருக்கிறேன்.
நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம்
என்னிடத்தில் இருக்கிறது.
நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை.
ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல்
விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
அந்தபடி
நான் விரும்பாததை நான் செய்தால்
நான் அல்ல
எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே
அப்படி செய்கிறது. போதும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுல் எவ்வளவு தெளிவாக உள்ளதை உள்ளபடி அவர் வந்து பேசுறார். நான் செய்கிறது எனக்கே பிடிக்கலைங்கிறார். இதை வந்து நீங்க ஓப்பன் மைண்டா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை நம்ம ஒத்துக்கொள்வோம். நான் செய்யறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்கன்னா, உண்மையா மனசு திறந்து சொன்னீங்கன்னா பல விஷயங்களுக்கு நீங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்காது. புரியுதா? பவுல் ரொம்ப ஒரு வெளிப்படையான மனுஷன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற ஒரு மனுஷன். அப்பதான் எல்லாரும் ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொண்டு வளர முடியுன்றதுக்காக தான் வெளிப்படையா சொல்ற. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்ய, இது தப்பு, இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா நான் செஞ்சிடறேன். இது நல்லது, இது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறேன். எவ்வளவு தெளிவா இருக்கிறார் பாருங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறபடியால் ரீசன் கொண்டு வர்றாரு. நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஏன்னா நியாயப்பிரமாணம் நல்லது கெட்டது என்பதை எனக்கு தெளிவுபடுத்தி காட்டுது, அதனால சொல்றாரு. 17 ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட கிடையாதுங்கிற ரொம்ப ஓப்பனான கன்ஃபஷன் இது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப சொல்றாரு, என் ஆவி நன்மை செய்ய என்னை தூண்டுகிறது, என்னை உற்சாகப்படுத்துகிறது, என்னை அதற்கு நேராக இழுக்குது. ஆனால் என்னால் செய்ய முடியல, விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்ப நான் அல்லன்னு என்ன, என்னுடைய ஆவி அதல்ல, உள்ளான மனுஷன் அது கிடையாது. எனக்குள் வாசமா இருக்கிற பாவம் என்னை அப்படி செய்ய வைக்கிறது. பாவம் எங்க வாசமா இருக்குது? ஆவியில கிடையாது, மாம்சத்துல. ஏன்னா மாம்சம்தான் இந்த உலகத்திற்குரிய காரியம், இது போராடுகிறது. இது என் ஆவி உற்சாகப்படுத்துகிற, என் ஆவி தூண்டுகிற நன்மையை செய்ய விடாமல் தீமையான காரியத்துக்கு நேராக என்னை இழுக்கிறது. இது நான் அல்ல, இது என் ஆவி செய்யல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்ய வைக்கிறது. அப்ப அந்த பாவம் என்பது என் மாம்சத்தில் இருந்து கொண்டு அது ஜெயம் எடுக்கிறது அப்படிங்கிறார். அப்ப இது வந்து தன்னால முடியலங்கிறார், நான் அல்ல, என்னால முடியல. இதுல ரொம்ப பார்த்தீங்கன்னா 18 அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை. தெளிவா சொல்லிட்டார், நன்மை என்பதே என் மாம்சத்தில் கிடையாது, வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியுது, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தான் எங்களிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, விருப்பம் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது, நன்மை செய்ய எங்கிட்ட கிடையாது. அப்படின்னா நான் ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கிறேன், நன்மை செய்வது எங்கிட்ட இல்லை, அது என்னால கூடிய காரியம் கிடையாது. அப்ப அதை தாண்டி நான் நன்மை செய்கிறேன் என்றால் இதுதான் உண்மையான நிலை. ஆனால் இதையும் தாண்டி ஒரு தேவ பிள்ளை தீமை செய்யாமல் நன்மை செய்கிறார்கள், தீமைக்கு விலகி நன்மையான காரியத்தில் அவர்கள் நடக்கிறார்கள் என்றால் அதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆவி அந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது அர்த்தம். இந்த 15 20 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரியல் மனுஷனுடைய உள்ளான மனுஷன், வெளியான மனுஷனுடைய ரியல் ஸ்டேட்டஸ் சொல்றார், உண்மை நிலை. இதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ். இந்த உண்மையான நிலை இப்படி இருக்க, இதை வந்து காரணம் காட்டி எங்கிட்ட நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லி நம்ம தீமையில போகக்கூடாது. இதை டேக் இட் கிராண்டட் நம்ம எடுத்துக்கூடாது. இது அனுமதிக்கப்பட்டாச்சு, சரி, அப்போ தீமை செய்யறது தான் நம்முடைய காரியம், நன்மை செய்யறது தான் நம்மகிட்ட இல்லைன்னு பவுலே சொல்லிட்டாரு. அப்போ நான் மட்டும் எப்படி நன்மை செய்ய முடியும்? இப்படி யோசிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பவுலே சொல்லிட்டாரு எங்கிட்ட நன்மை செய்து எங்கிட்ட இல்லை, அப்போ நான் மட்டும் எந்த மூளைக்கு? அப்படி கிடையாது. பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள மனுஷன், இந்த இடத்துல இந்த 15-20 வரைக்கும் சொல்லப்பட்ட வசனத்தை வச்சுட்டு பவுலை ஒரு மோசமான மனுஷன், குறைவுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டக்கூடாது. அவருடைய உண்மையான மாம்சத்தையும் ஆவியை குறித்த நிலையை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரே தவிர, அவர் ஒரு தோல்வி அடைந்தவராக இந்த இடத்துல அவர் சொல்லலை. இதுதான் என்னுடைய பொசிஷன், இந்த போராட்டம் எனக்கு இருக்குதுங்கிறார், எனக்கும் இந்த போராட்டம் இருக்குதுன்றார். ஆனால் இதே பவுல் பார்த்தீங்கன்னா, அவர் வெற்றியுள்ளவர், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னுவார். 2 Corinthians 2:14 அப்படி சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எங்கிறது வந்துச்சு? இது அவருடைய ஆவியின் பலனை இது காட்டுகிறது. இந்த சூழ்நிலை நமக்கு இருந்தாலும், ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில என் மாம்சம் பலவீனமானது, என் மாம்சம் தோல்வி அடைகிறது என்று சொல்லி நம்ம மாம்சத்தை காரணம் காட்டி தோல்வி அடைந்த வாழ்க்கைக்குள் நம்ம வாழக்கூடாது. உண்மையான நிலைமையை வேதம் நமக்கு பிச்சு காட்டுது. அப்ப நம்ம என்ன செய்யணும், எதை பலப்படுத்த வேண்டும், எதை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். ஆவியை பலப்படுத்துகிறதுல நீங்கள் எப்பொழுதுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் ஆவியை நீங்கள் பலப்படுத்தினால் நீங்கள் நிச்சயம் வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். உங்கள் ஆவியை நீங்கள் பலமாய் வைத்துக் கொண்டால் எங்கேயுமே நீங்க தோத்து போக மாட்டீங்க. இந்த வசனங்கள் நம்மை வந்து உண்மையான நிலையை தான் காட்டுதே தவிர, இப்படி வாழ வேண்டும், நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு கர்த்தர் நமக்கு எங்கேயுமே பைபிள் சொல்லல. இந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் வாழ முடியும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்ப படிக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு பாரு. இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் நடந்தார், இரவெல்லாம் ஜெபிச்சாரு, பகலெல்லாம் நடந்து நடந்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்தாரு. அவர் ஊழியம் செய்தார். சீஷர்கள் ஆகியும் இரவு நேரத்துல படுத்து தூங்கி இருப்பாங்க, ஆனா இவர் இரவுல கூட பல நேரத்துல அவர் தூங்குறது கிடையாது. பெரும்பாலான நேரத்துல இரவு ஃபுல்லா கூட ஜெபிச்சிருக்கிறாரு. இரவெல்லாம் அவர் அவ்வளோ களைப்பு தூக்கம் இல்லாம ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்திருக்கிறாரு. பகலெல்லாம் நடந்து நடந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இவர் இயேசு கிறிஸ்து மட்டும் ஏதோ ஒரு டிராவல் பண்ணிட்டு சீஷர்களை நடக்க விடல, எல்லாமே ஒரே மாதிரிதான் இருந்தாங்க. கெத்செமனை தோட்டம் வருகிறது, சிலுவைக்கு போறாரு, அவருடைய இருதயம் வியாகுலத்தில் நிறைந்திருக்கிறது. சீஷர்களில் ஒரு 3 பேரை மட்டும் உள்ள கூட்டிட்டு போறாரு. கூட்டி கொண்டு போய் ஒரு மன்னன் இங்கே தங்கியிருந்து சிவம் பண்ணுங்கள் சொல்லிட்டு போறாரு. திரும்பி வந்து பார்த்தா 3 பேரும் தூங்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளதுனர். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆவியையும் மாம்சத்தையும் பேசுற, புரிதல? இங்க அவர் சொல்ற ஆவி வந்து பரிசுத்த ஆவி கிடையாது, மனுஷனுடைய ஆவியா இருக்கிற உள்ளான மனுஷன், புரியுதா? இங்க பரிசுத்த ஆவியினர் பத்தி பேசுற, மனுஷன் உள்ளான மனுஷனாகி ஆவி பத்தி பேசுறார். சீஷர்களே, உங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது, உங்க மாம்சம் பலவீனமானது. இதே விதத்துலதான் இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்திலும் களைப்பு இருந்துச்சு. யோவான் 4 அதிகாரத்தில் சமாரிய பட்டணத்தில் அவர் வரும்பொழுது பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் அவரது கிணற்று நண்டியில் உட்கார்ந்தார் போட்டிருக்கு. டயர்ட்னஸ் அவருக்கு இருந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவும் பகல் எல்லாம் நடந்தவர், சொல்ல போனா அவங்கள விட இவர் அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு, இரவில் தூங்காம கூட இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் இப்போ கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு, டயர்ட் அவருக்கு இருக்குது. ஆனாலும் அந்த டயர்ட் நடுவிலே அவருடைய ஆவி, நீ ஜெபிச்சே ஆகணும், இந்த கடினமான பாதைகளை கடக்க வேண்டும் என்றால் நீ ஜெபிக்கணும். ஆவி சொல்லுது. அந்த ஆவி சொல்லும்பொழுது அவர் ஜெபத்துல உட்கார்றார். ஆனால் சீஷர்களோ மாம்சம் சொல்லுகிறது படுத்துரு தூங்கிடு. அந்த மாம்சத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து சீஷர்கள் தூங்குறதுக்கு இடம் கொடுக்கிறாங்க, தூங்குறாங்க. ஒன்றல்ல, ரெண்டல்ல, 3 தடவை அவங்களை எச்சரிப்பு கொடுக்கிறார். 3 தடவையும் அவங்களால ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? அவங்க மாம்சத்திற்கு இடம் கொடுத்து அதை பலமுள்ளதா வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோ ஆவிக்கு இடம் கொடுத்து அதை பலமுள்ளதாய் அவர் வைத்திருந்தார். அவர் தனக்குள் இருந்த பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் அவர் வல்லமையாய் பலப்பட்டிருந்தார். இதுதான் இப்ப நம்ம படிச்ச அந்த வசனத்தின் காரியம். இயேசு கிறிஸ்து தனக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரால் தன்னுடைய ஆவியிலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் அவர் பலப்பட்டிருந்ததுனாலதான் அந்த சூழ்நிலையிலும் அவரால் ஜெபிக்க முடிந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவரால், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் சொல்ல முடிஞ்சது. காரணம் என்ன? அவர் தனக்குள் இருந்த தன்னுடைய ஆவியினாலே, அவர் பரிசுத்த ஆவியானவரால் உள்ளான மனுஷனில் பலப்படுத்தப்பட்டிருந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உடனே நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழ வேண்டும். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அதுதான். கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர், ஒரு மகிமையான வல்லமையான அபிஷேகத்தை கொடுக்கிறவர். நீங்கள் ஆவியிலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கைக்குள் நீங்கள் வர வேண்டும். அபிஷேகம் பெறாதிருக்கிறவங்கள் அபிஷேகத்தை வாஞ்சி, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும், வாஞ்சிங்க. ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் நேரத்தை செலவு செய்து ஆவியிலே நிறைந்து வாழ மணிக்கணக்கில் நேரத்தை செலவு செய்ய பாதத்தில் ஆவியானுடைய நிறைவு. பைபிள் நீங்க எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானை குறித்து பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஆவி நிறைவுன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுமே தவிர சும்மா பரிசுத்த ஆவியில் அபிஷேகத்தை பெற்றாங்கன்னு போட்டிருக்காது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப வரும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இது அப்போஸ்தலர் 2:4. அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் 30-31 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நிரப்பப்பட்டு. அதனால இன்னைக்கு சொல்றேன், ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு நிலைமையில் இருக்கணும். அந்த நிலைமைக்குள்ள நீங்க இருந்துட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்கள் உள்ளான மனுஷனாகிய அந்த ஆவி வல்லமையாய் பலப்பட்டிருக்கும். அந்த பலத்தின் மூலமாக மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். ஏன்னா ரியல் பொசிஷன் என்ன? மாம்சமும் ஆவியும் போராடி கொண்டிருக்கிறது. நன்மை செய்ய வேண்டிய விருப்பத்தை ஆவி கொடுக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லைங்கிறோம். நன்மை செய்யறது நம்ம கையில் கிடையாது, அது ஆவி மேற்கொண்டாத மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். மாம்சம் மேற்கொள்ளும் பொழுது தீமை தான் நம்ம செய்வோம், ஆனால் ஆவி மேற்கொள்ளும் பொழுது நன்மை செய்வோம். அதனாலதான் நன்மை செய்கிறது எங்கிட்ட கிடையாது, அப்ப எங்க இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் கையில் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியை பலப்படுத்துவார், ஆனால் அதன் மூலமாக நான் நன்மை செய்கிறவனாய் வாழ முடியும். அப்ப இதுக்கு சோர்ஸ் என்ன? பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்க, சோர்ஸ் என்ன? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியை பலப்படுத்தினால் மட்டும்தான் நான் ஆவியிலே பலன் கொண்டு மாம்சத்தை ஜெயித்து நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கைக்குள் வாழ முடியும். அப்ப சோர்ஸ் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் என் சோர்ஸ். இந்த ஆவியானவரை நான் பெற்று அவரில் நிறைந்து வாழணும், நிறைந்து வாழணும். மாம்சத்தை விட என் ஆவி பலனுள்ளதா இருக்க வேண்டுமே தவிர என் மாம்சம் ஒருபோதும் என் ஆவியை விட பலசாலியா இருந்து விடக்கூடாது. அதற்கு கான்ஸ்டண்டா நான் அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கான்ஸ்டண்டா நம்ம சாப்பிடறோம்ல, சரீர ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்றோம், தொடர்ச்சியாக அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அப்போது சரீரத்தை ஆரோக்கியமாய் வைப்பதற்கு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் போது, உங்கள் ஆவியை பலசாலியாய் வைப்பதற்கு எவ்வளோ தர கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நீங்கள் ஜெபத்திலே நேரத்தை செலவிடணும், தேவனுடைய வார்த்தையிலே நேரத்தை செலவிடும், குறிப்பாய் பரிசுத்தாவியின் நிறைவுக்குள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதல் குறிப்பு, ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். இது எல்லாத்துக்கும் இல்லை, இந்த விஷயத்துக்கு, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக எப்போ எதை கொடுக்குறாரு கேட்டீங்கன்னா, உங்கள் ஆவியிலே உள்ளான மனுஷனை பலன் அடைவதற்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். ஃபஸ்ட்டு காரியம். ரெண்டாவது விஷயம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் என்று ரெண்டாவது குறிப்பு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கவும். ரெண்டாவது, கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறதின் காரியம் விசுவாசத்தினாலேங்கிறார். இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக தெரியணும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் நமக்கு தெளிவாக இருக்குது, என் கூட ஆண்டவர் 100% என் கூட இருக்கிறார், என் கூட அவர் இருக்கார். இந்த தெளிவு, இந்த கான்ஃபிடன்ஸ், சந்தேகம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? என் ஆண்டவர் என் கூட இருக்கார், இந்த இடத்துல என் கூட இருக்கார், என் கூட இருக்கிறவர் அவர், எப்பொழுதே கூட இருக்கார், எங்கே போனாலும் என் கூட இருக்கார். இந்த உறுதியாய் எத்தனை பேரால சொல்ல முடியும்? அதை சொல்லணும்னா விசுவாசம் வேணும். ஆமென். விசுவாசத்தினாலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க. இதை சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேணும், இதை சொல்றதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் இருந்தாதான் அடிச்சு சொல்ல முடியும், ஆண்டவர் கூட இருக்கார், நான் எங்க போனாலும் ஆண்டவர் இருக்கார். நம்ம சும்மா சொல்றது இல்லை, உள்ளதை உள்ளதென்றும் தைரியம் தெளிவா சொல்ல தெரியணும். மற்றவங்களுக்காக அல்ல, என் மனசாட்சியில் எனக்கு தெரியணும், என் ஆண்டவர் என் கூட இருக்கார். இந்த தெளிவு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. அப்ப இந்த ஃபெய்த் நமக்கு எங்கிருந்து வரும் தெரியுமா? ஆண்டவரோடு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நேரத்தை செலவிட்டு ஆண்டவரோடு கூட இருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில தான் உங்களுக்கு இந்த விசுவாசம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் கூட இருந்தும் அவர் இருக்கிறாருன்னு தைரியமா சொல்ல முடியல, ஏன்னா இருக்கிறது அவங்களாலே உணர முடியல. உணர்ந்தா தானே சொல்ல முடியும். நம்ம எப்பவுமே நம்ம உணர்ச்சியின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லுவோம், இது இருக்குது நான் பார்க்கறேன், இதை தொட்டு பார்க்கறேன், இது இருக்குது. உணர்ந்துதான் நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அப்ப நமக்கு வந்து அந்த உணர்வு நமக்கு கிடைக்கணும், அது கிடைச்சாதான் நம்மளால வந்து அவர் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியும். ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஆனா அவர் இருக்கிறதை உணர முடியவில்லை, இருக்கிறத உணர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஐக்கியம் நமக்கு சரியா இல்லாததுனால அது இருக்கிறதை உணர முடியல. இப்ப இந்த இடத்துல இருக்கிறேன், இப்ப எனக்கு எதுல ஒரு பைபிள் இருக்குது, எனக்கு எதுல ஒரு மைக் இருக்குது, ஏன் என் கண்ணு திறந்திருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது. என் கண்ணை மூடினா இங்க எதுல பைபிள் இருக்குது தெரியாது, முன்னால மைக் இருக்கிறது எனக்கு தெரியாது. நிறைய பேர் அப்படிதான் கண்ணு முடியாச்சு, ஆண்டவரோடு இருக்கிற காரியம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணப்பட்டவன அவர் கூட இருக்கிறாரு, நான் கண்ணை மூடினாலும் பைபிள் இங்கே தான் இருக்குது, கண்ணை மூடினாலும் மைக் இங்கே தான் இருக்குது, ஆனால் கண்ணை மூடினா எனக்கு இங்க ரெண்டுமே இருக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போலதான் கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு, நிறைய பேர் கண்ணு முடியாச்சு. கர்த்தர் கூட இருந்தும் அவர் கூட இருக்கிறதை பார்க்க முடியல, உணர முடியல, அவருடைய பிரசன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல. இருக்கிறாரு அவர், ஒன்றும் நம்மளை விட்டுட்டு ஓடல, ஏன்னா அவர் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்றதுல உண்மை உள்ளவர் இருப்பார். அட் த மோஸ்ட் டோட்டலாக நம்ம அவரை விட்டு விலகதான் அவர் நம்மளை விட்டு விலகி போவார். நீங்கள் அவர் விட்டீர்கள் என்றால்னா டோட்டலாக விட்டு விலகி போகிறது, டோட்டலாக விட்டு விலகி போனால் தான் அவர் நம்மளை விட்டு விலகி போவார். தவிர மற்றபடி அவர் நமக்கு கிரேஸ் பீரியட் கொடுப்பாரு, நீங்கள் வந்து ஒரு நாள் ஜெபிக்கலன்னா உடனே உங்களை தூக்கி போட்டு அவர் போயிட மாட்டார். ஒரு நாள் நீங்க பைபிள் படிக்கலன்னா உடனே உங்களை தூக்கி அழைச்சிட்டு போயிட மாட்டார், இருப்பார். ஆனால் நீங்கள் ஜெபிக்காத நாளிலே உங்களால் அவர் கூட இருக்கிறத உணர முடியாது. அவர் இருப்பார், ஆனால் உங்களால் உணர முடியாது. இதுதான் உண்மை. அவர் உடனே தூக்கி எறிகிறவர் அல்ல. தூக்கி நம்மளை வீசி போட்டு நம்மளை அடுத்தால பாப்பன்னு போயிடுறது கிடையாது, இருப்பார். ஆனால் நாம் அவரோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளாத காரணத்தினால் அவர் இருந்தும் இல்லாதது போல நம்ம சூழ்நிலைகள் தள்ளப்பட்டோம். அப்ப அந்த காரியத்தை நீங்கள் எப்படியும் கர்த்தர் கூட இருக்கிறார்ன்றத வந்து எப்பவுமே நீங்க உணரணும்னா அந்த ஃபெய்த் உங்களுக்கு லைவா இருக்கணும், அந்த விசுவாசம் உங்களுக்கு லைவா இருக்கணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும்னா அதற்கு ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் நீங்க நேரத்தை செலவிடுகிறது, அவரோடு இருக்கிற காரியம் தான் உங்களுக்கு அந்த நிச்சயத்தை எப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும், அதை உணரும்படிக்கு உங்களுக்கு செய்யும். அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு உங்களை மெயின்டைன் பண்ணணும். நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணதான் ஒத்துக்கிறோம். அப்போ அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணாதான் அவர் நம்ம கூட இருக்கிறத ஒத்துக்க முடியும். பிரசன்ஸை ஃபீல் பண்ணாட்டி அவர் இருந்தும் ஃபீல் பண்ணல, அதனால ஒத்துக்க முடியல, அவர் இருக்கிறான்னு சொல்ல முடியல. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஃபீல் பண்ணாதான் நம்ம ஒத்துக்கிறோம், இது மனுஷனுடைய இயல்பு. அப்ப அவரோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணல, அப்ப நமக்கு எப்படி தெரியுது? அவர் இல்லைன்னு தெரியுது, ஆனா இருக்கிறாரு, ஆனா இல்லைன்னு தெரியுது. இல்லைன்னு தான் நம்ம உணர்றோம். ஏன் அவர் இருக்கிறத உணரலன்னு இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. அப்ப விசுவாசத்தினாலே தான் கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறதை நாம் அறிந்து உணர்ந்திருக்க முடியும். அந்த அறிந்து உணர்ந்திருந்தாதான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்க கான்பிடண்டா ஹேண்டில் பண்ண முடியும். என் கூட ஆண்டவர் இருக்கிறார், நான் கண்டிப்பா அதை சாதிக்க முடியும். என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார், கண்டிப்பா நான் ஜெபிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கும். என் கூட ஆண்டவர் இருக்கிறார், நிச்சயமாய் இந்த காரியத்தை என் மூலம் ஆண்டவர் செய்வார். அந்த தெளிவு, இது ஃபெய்த்தில் தான் நமக்கு வரும். அப்போ இந்த ஃபெய்த் எப்படி வருகிறது? வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 11:5-6 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன்
அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் அவர் உண்டென்றும், அவருடைய பிரசன்ஸ் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஏனோக்கை குறித்து இந்த காரியம் சொல்லுகிறது. விசுவாசம், ஏனோக்குடைய விசுவாசம் அவனுக்கு எப்படி வந்தது? எப்படி அவன் தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றான்? அந்த விசுவாசத்தின் காரியம் என்ன? தேவன் ஒருவர் உண்டு என்று அவன் விசுவாசித்தான். விசுவாசத்தினாலே தேவன் நம்மோடு கூட உண்டு, நம்ம கூட இருக்கிறார் என்பதை விசுவாசத்தினால உணர முடியும். அப்ப இந்த இடத்துல ஏனோக்கு விசுவாசத்தினாலதான் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவன் வாழ்க்கையில பார்த்தான். அந்த தேவன் ஒருவர் உண்டுன்றது மட்டுமல்ல, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அவர் விசுவாசித்தான். இந்த விசுவாசத்தின் பலன் அவனுக்கு என்ன வந்தது? அவன் மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். இதுதான் அவனுக்கு கிடைச்ச ரிசல்ட். தேவன் ஒரு ஒருவர் உண்டு என்பதை விசுவாசித்தான், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசித்தான். அவன் என்ன பலனை எதிர்பார்த்தான், என்ன பலனை பெற்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். என்ன பலன்? நான் மரணத்தை காணாதபடி என்னை எடுத்துக் கொள்ளுவார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். மரணத்தை காணாதபடிக்கு என்னை எடுத்துக் கொள்ளுகிற ஒரு பலனை அவர் எனக்கு தருவார் என்று விசுவாசித்தான். அந்த பலனை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கான வருகைக்காக ஆயத்தப்படும்படியாகத்தான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூடி வருகிறோம். அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் வருகை காட்டுகிறதுன்னு சொல்றேன். மெசேஜுக்கு முன்னாலேயும் சொன்னேன், இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாமே கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் நடக்க போகிற அடையாளங்கள். இதை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார். அவர் சொன்னபடி தான் இந்த காரியங்களை நடக்கிறது என்று சொல்லி நான் தெளிவாக சொன்னேன். அப்போ இந்த காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கான ஒரு நேரம் நமக்கும் நெருங்கி வந்து விட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் வருகை என்னமோ அவர் வராரு போறாரு என்றதில்லை. அதுல என்ன நடக்க போகிறது? அவர் வராரு ஒரு பக்கம், ஓகே, நமக்கு என்ன நடக்க போகுது? மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கும். ஏனோக்கு அந்த காலத்திலேயே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறதை அவன் விசுவாசித்தான். தேவன் ஒருவர் உண்டு, அந்த தேவன் இப்படிப்பட்ட பலனை தனக்கு கொடுப்பார் என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தின்படியே அவனுக்கு சம்பவித்தது. இன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பா இது நடக்க போகுது. ஏனோக்குடைய காலம் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காலம் கிடையாது, ஆனால் அன்றைக்கே அவன் விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொண்டான். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் வருகைக்குரிய அத்தனை அடையாளங்களும் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், கிறிஸ்துவின் வருகை எந்த செகண்டில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது, இந்த மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. மரணத்தை காணாதபடி அவன் விசுவாசத்தினால தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தால், அவர் வருகிறார் என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். அவர் வருகிறார் என்பதை நம்ம ஒத்துக்கொண்டால், நான் மரணத்தை காணாதபடிக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிறதை நம்ம விசுவாசிக்கணும். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் ஆயத்தப்படலைன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான்றத நான் நம்பல, அவர் வரப்போறாருன்றத நான் நம்பல, அப்படிதானே அர்த்தம்? மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் ஆயத்தமா இல்லைன்னா, அதற்கென்று நான் என்னை சரிப்படுத்தாமல் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை நான் நம்பல, அவர் வரப்போறாருங்கிறத நான் நம்பல, உண்மையாய் நான் நம்புவேனானால் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவேன். புரியுதா? ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வரேன்னு சொல்றாரு, சொந்தக்கார ஒரு விருந்தாளி, உங்களுக்கு தெரிஞ்சவர் வரான், இன்னும் ஹாஃப் அன் அவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. வீடெல்லாம் குப்பையா இருக்கலாம் அப்படி இருக்குது, உடனே என்ன செய்யறீங்க? அந்த ஹாஃப் அன் அவர் உங்களை கடை கடை கடக்கணும், எல்லாம் ரெடி பண்றீங்கல்ல, ஒழுங்கீனமாக இருக்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்துறீங்கல்ல, கலைஞ்சு கிடக்கிற எல்லாத்தையும் சரிப்படுத்தி அந்த இடத்துல வைக்கிறீங்கல்ல, ஏன் இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல வரப்போறான்னு நீங்க நம்புறதுனால தான் செய்யறீங்க? இயேசு கிறிஸ்து வரேன்னு சொல்றாரு, ஒரு மனுஷன் வரேன்னு சொல்றதை நம்பி நம்ம சரி நம்ம வீட்டை சுத்தம் பண்றோம். ஆனால் இயேசு வரேன்னு சொல்றதை நம்பி நம்மளை சுத்தம் பண்ண மாட்டேங்கிறோம். யோசிச்சு பாரு, ஒரு மனுஷன் வரேன்னு சொல்றதை கேட்டபோது நம்பி நம்ம சுத்தம் பண்றோமே, இயேசு வரேன்னு சொல்லும் பொழுது அதை நம்பி ஏன் நம்மளை சுத்தம் பண்ணாம இருக்கிறோம்? ரொம்ப முக்கியம். அப்ப இது அடிப்படை விசுவாசமே அடிபட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நம்மை சுத்திகரிக்கலன்னா அடிப்படை விசுவாசமே நமக்கு அடிபட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனுஷனை நம்புற அளவுக்கு நம்ம இயேசுவை நம்பலன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்புற அளவுக்கு இயேசுவின் வார்த்தையை நம்ம நம்பலன்னு அர்த்தம். மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நம்ம செய்யறோம், ஆனால் இயேசுவின் வார்த்தையை நம்பி எந்த அளவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்து வருகிறார், இது எந்த மனுஷனுடைய வார்த்தையை விட சத்தியமானது. ஆமேன். எந்த மனுஷன் உங்களுக்கு நமக்கு ப்ராமிஸ் பண்றதை விட இது 100% உண்மையானது. இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் வர்றதுக்கான அடையாளங்களை நிறைய நமக்கு கொடுத்துட்டாரு. அதை பார்த்து காலத்தை நிதானித்து தெரிந்து கொள்ளுங்கள் வச்சுட்டாரு. அப்ப அதை பார்த்து நம்ம காலத்தை தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், ஆயத்தமாகணும். அதுதான் உண்மையிலே நம்ம விசுவாசிக்கிறது. வேதத்தில் உங்களுக்கு அது ஒரு அழகான ஒரு வசனத்தை காட்டுற பாருங்க. 1 யோவான் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு,
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு
எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்,
எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்.
உலகம் அவரை அறியாதபடியினாலே,
உலகம் அவரை அறியாதபடியினாலே
நம்மையும் அறியவில்லை,
நம்மையும் அறியவில்லை.
பிரியமானவர்களே,
பிரியமானவர்களே,
இப்பொழுது
இப்பொழுது
தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை,
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும் போது,
அவர் வெளிப்படும் பொழுது
அவர் இருக்கிற வண்ணமாகவே,
அவர் இருக்கிற வண்ணமாகவே
நாம் அவரை தரிசிப்பதினால்,
நாம் அவரை தரிசிப்பதினால்
அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்,
அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்,
நல்ல அப்படிங்கிற வார்த்தை, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும்
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல,
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல
தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்.
இதுதான் நம்பிக்கையின் அடையாளம், தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வரப்போகிறார். அவர் மேல் இப்படிப்பட்ட, அவருடைய வருகையின் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ளவன் எவனோ, நம்பிக்கையுள்ளவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை தானும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து வரார் அப்படிங்கிறத ஒருத்தன் விசுவாசிக்கிறான்னா அதன் அடையாளம் என்ன? நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நான் பார்க்க போறேன், அதனாலே அவருக்கு ஏற்ற விதத்தில் நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ளப் போகிறேன். அப்ப சுத்திகரித்துக் கொள்ளாமே ஒருத்தர் இருக்கிறான், என்ன அர்த்தம்? நம்பலன்னு அர்த்தம். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ளவன் எவனும் அவர் சுத்தமா இருக்கிறதுனாலே தன்னையும் சுத்திகரிக்கிறான். அப்ப நம்பாதவன் சுத்திகரிக்க மாட்டான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அதான் இப்ப அவர் உள்ளத்தில் இல்லை, பரலோகம் போயிட்டார். எனக்கு ரட்சிக்கப்பட்டவர் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும் எனக்கு ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட், ஆவிக்குரிய மனுஷன். அவர் சபையெல்லாம் வச்சுருந்தார். எனக்கு அவர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே அவரை நான் நடத்தினேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், என்னென்ன அவருடைய நேச்சர் எனக்கு வந்து ரொம்ப ஒத்துப்போகும். அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தடவை சேர்ந்து நிறைய நேரம்லாம் சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம், என்ன ஃபோன் பண்ணுவார், ஸ்டீஃபன் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு, நரமணத்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் கவலையப்பட மாட்டேன், ஸ்டீஃபன் இன்னைக்கு காலையில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபிக்கிறோன்னுவார். நான் கேஷ்ல என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் 2 மணிக்கு வந்துடுறேன், நம்ம வந்து ஜபிக்க போகலான்னு வார். நான் பாட்டு 2 மணிக்கு வேறு வேலை பார்க்க போயிடுவேன். எனக்கு எது அவசரமாக இருந்தாலும் வேலை பார்க்க போயிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக வரமாட்டார். அவர்கிட்ட ஒரு பெரிய கட்டப்படாது. காலையில் வந்தாரேன்னா கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தே இருக்க மாட்டேன். அவரை நம்பி நான் நிறைய தடவை எதிர்பார்த்து ஏன் நேரமும் போச்சு. கடைசியில் அவர் வர மாட்டார். நிறைய டைம் அப்படிதான் ஆகும். நான் எப்போ தெரியுமா ரெடி ஆவேன்? இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டை வந்துட்டேன், இந்த சூடுமேட்டுக்குள்ளே வந்துட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு மடமுன்னு அட்ரஸ் மாற்றுவேன். அந்த வார்த்தை வந்தால் ஒழிய நான் அவருக்கு நான் ரெடி ஆகவே மாட்டேன். அப்போது காரணம் என்னென்னா, அவர் சொல்லி 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 அவர் வந்து செய்ய மாட்டார், அது கரெக்டாக அந்த மாதிரி வர மாட்டார்னு இருக்கும்போது நம்மளை அது வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். புரியுதா? அது வரவே மாட்டார், அதெல்லாம் நம்ம டிஸ்டர்பே ஆகாது, நம்ம சொந்த வேலையை கவனிக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம சொந்த வேலையை நம்ம இஷ்டம் போல் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். ரொம்ப கவனமாக இருக்கணும், புரியுதுலா? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் வந்து வரேன்னு சொல்லிட்டாருன்னா, நான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட செஞ்ச மாதிரி என் சொந்த வேலையை பார்த்துருந்தோம் பாருங்க, அந்த மாதிரி நம்ம இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொன்னார்னா அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். ஆமென். வரேன்ட்டார். இந்த கடைசி நாட்கள் அடையாளங்கள் எல்லாம் வச்சுட்டாரு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, வரப்போறேன். அப்ப அவர் வருகிறதை நமக்கு பல காரியங்களில் உறுதிப்படுத்தும் போது நம்ம எவ்வளவு தூரம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். அப்ப இதைத்தான் இந்த இடத்துல வந்து விசுவாசத்தினாலே கர்த்தர் உங்க கூட இருக்கிற அந்த ஃபெய்த்தோட நீங்க வாழணும். இந்த உலகத்தில் அவர் உங்க கூட இருக்கிற ஃபெய்த்தோட நீங்க வாழ்ந்தாதான் அவர் வரும்போது அவர் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு உங்களால முடியும். இன்னைக்கு இயேசு வரும்போது நான் அவரோட பறந்து போவேன் அப்படின்ற ஃபெய்த் உங்களுக்கு 100% இருக்குதா? இப்ப அவர் வந்தா கண்டிப்பா நான் அப்படியே பறந்துருவேன், அந்த ஃபெய்த் உங்களுக்கு இருக்குதா? அந்த ஃபெய்த் எப்ப இருக்கும் தெரியுமா? என் கூட இப்ப அவர் இருக்கிறார்ன்ற ஃபெய்த் இருந்துச்சுன்னா இப்ப வந்தா நான் பறப்பேன்ற ஃபெய்த் நமக்கு இருக்கும். இப்ப என் கூட அவர் இருக்கிறார்ன்ற கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா அவர் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்ன்றதுல ஒரு டவுட் நமக்கு இருக்கும். இப்போ நீங்க உங்களையே செக் பண்ணுங்க, கொஞ்சமாவது டவுட் இருக்குதா இல்ல 100% ஃபெய்த் உங்களுக்கு இருக்குதா? பறப்பேன், புரியுதா? கொஞ்சம் டவுட் இருந்தா கூட நீங்க உங்களை கரெக்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் விசுவாசத்திலே அவர் உங்களோட கூட இருக்கிறதை உங்களால் உணர முடியல. அவர் உங்க கூட இருக்கிறதை விசுவாசத்தினால புரிய முடியல. அதைத்தான் பவுல் ஜெபிக்கிறார். அப்ப இந்த ஃபெய்த் வந்து ஏனோக்கு இருந்துச்சு. தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிற எனக்கு இந்த பலன் கொடுக்கிறார், என்ன உயிரோடு எடுப்பார், அந்த ஃபெய்த் இருந்துச்சு. அந்த ஃபெய்த் தான் அவரை வந்து கொண்டு போச்சு. இந்த ஃபெய்த் அவருக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? இதை ஏனோக்குடைய காரியத்தை படிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5:21 வாசிக்கலாம்.
ஏனோக்கு
65 வயதான போது
மெத்துசுலாவை பெற்றான்.
ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின்
300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து
300 வருஷம் நல்ல கவனிக்கணும், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து
குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
எப்ப காணப்படாமல் போனான்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். புரியுதா உங்களுக்கு? நாம எப்ப காணப்படாமல் போவோம்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தான் நம்ம காணப்படாம போவோம். புரியுதா? யாரெல்லாம் இந்த உலகத்துல கிறிஸ்துவின் வருகையில காணப்படாம போவாங்கன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் மட்டும்தான் காணப்படாம போவாங்க. மற்றவங்க எல்லாம் காணப்படுவாங்க, பளிச்சுன்னு காணப்படுவாங்க உலகத்துல. புரியுதா? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவங்க மட்டும்தான் காணப்படாம போவாங்க, மற்றவங்க எல்லாம் அழகா பத்திரமா இருப்பாங்க. யோசிக்குங்க, யாரோடு சஞ்சரிக்கிறோம், யாரோடு நம்முடைய சஞ்சரிப்பு இருக்கிறது, அந்த சஞ்சரிப்பு தான் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கும். தேவன் ஒருவர் உண்டு. ஏன் நான் அவரோடு இருக்கிறதுனால அவர் என் கூட இருக்கிறத என்னால் உணர முடியும். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் அவரோடு சஞ்சரிக்கிறேன், அதனால் அவர் என் கூட இருக்கிறத என்னால் உணர முடிகிறது. அவர் என்னோடு கூட உணர முடிகிறபடியினால் எனக்கு அவர் பலன் கொடுப்பார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. என்ன பலனை அவர் எனக்கு தரப்போகிறார்? என் இயேசு வரும்போது என்னை தூக்கிட்டு போயிடுவார். அதுதான் எனக்கு அவர் கொடுக்கிற த பெஸ்ட் பலன். அதை விட சிறந்த பலன் எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமேன். இதை விட பெரிய ஒரு பலன் அவர் எனக்கு கொடுக்க முடியாது. என்னை இந்த உலகத்தில் அவர் எடுத்துக்கிறார் பாருங்க, அதை விட ஒரு பெரிய பலன் நமக்கு கிடையவே கிடையாது. அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் நடக்க போதும். ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:3 3 வசனங்களை கேளலாம்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
என்ன ஒரு கிளியர் கட்டா பேசிட்டார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பேன், இருக்குது அதனால நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளவு தெளிவாக ஒரு சாதாரண ஒரு மனுஷனோடு பேசுவது போல கிளாஷுவலாக நமக்கு விஷயத்தை சொல்கிறார். நான் போயிருக்கிறேன், ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன், வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேங்கிறார். இதை விட ஒரு வெளிப்படையாக ஈசை யாருமே சொல்ல முடியாது. இவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கும் போது நாம் எந்த அளவுக்கு நாம் உள்ளான மனுஷனில் ஆவியிலே பலப்பட்டிருக்கணும், எந்த அளவுக்கு அவன் நம்ம கூட வாசம் பண்ணுகிறதை உணர்வு பூரிய பூர்வமாய் நாம் அறிந்திருக்கணும், அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கணும், என் கூட இருக்கிறார். அப்போ அந்த ஃபெய்த் நமக்கு எங்கே வருது? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுக்கு அந்த ஃபெய்த் வந்து நம்ம அவரோடு கூட இருக்கும்போது அந்த ஃபெய்த் நமக்கு வரும். புரியுது, அதுதான் உண்மை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் என்னை வந்து இப்போலாம் ரொம்ப காலையில் விடிய காலையில் என்னென்ன நேரத்தில் கர்த்தர் எழுப்புறாரு. இப்போ சமீபத்தில் இன்னும் கர்த்தர் அதிகமாகிட்டே போறாரு. நைட்டு 12:30 மேலே படுத்தாலும் திடீர்னு 3 மணிக்கு எழுப்புறாரு, 3:30 எழுப்புறாரு. இந்த மாதிரி தான் என்னுடைய டெய்லி லைஃப் எனக்கு போயிட்டு இருக்குது. எந்த நேரத்தில் கர்த்தர் எழுப்பினாலும் நான் அதை வந்து எனக்கு என்னடா அது இப்போ தானே படுத்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறதே கிடையாது. எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஆண்டவர் எழுப்பும்போது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் மட்டும் எடுத்து உட்காந்துருவேன், சந்தோஷமாக இருக்கும். அது அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என்ன எழுப்புறாரு. ஃபஸ்ட்டு காரியம், என் ஆண்டவர் என்ன அவர் என்ன எழுப்பி உட்கார வச்சுருக்காரு. ரெண்டாவது எனக்கு ஏன் சந்தோஷம்னா, இன்னைக்கு வந்து அவர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நாள் அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப பிஸியாக ஓடி இருக்கும். காலையில் ஒரு பிரசங்கம் இருக்கும், சாயங்காலம் ஒரு பிரசங்கம் இருக்கும், அது பெரிய கூட்டமாகவும் இருக்கும். அப்போது ஒரே சந்தோஷம், இன்றைக்கி என் கூட அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு, என் கூட இருந்து என்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான நிபந்தனையை தான் இப்போ என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வைக்கிறார். நான் அவரோடு கூட இல்லைன்னா அவரை கூட இருக்க முடியாது. நான் ஊழியம் செய்யணுன்றதுனால நான் உங்களை விட ஸ்பெஷல் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் ஊழியம் செய்கிறேன், அதனால் நான் ரொம்ப ஸ்பெஷல். மகனே, நீ என் கூட இல்லைன்னா கூட நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு எனக்கு கிடையாது. அந்த கன்சிஷன்லாம் எனக்கு கிடையாது. எனக்கும் உண்டு தான், உங்களுக்கும் உண்டு தான். எனக்கு ஸ்பெஷல் கன்சிஷன்லாம் கிடையாது. அப்போ நான் என் கூட அவர் இருக்கணும்னா நான் அவரோடு இருக்கணும். அதுக்கு தான் என்னை கர்த்தர் எழுப்பி உட்கார வைக்கிறாரு. அதை நினைக்கும் போது என் கூட இருக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் என்னை எழுப்புறாரு. அதுக்காக தான் என்னை அவர் உட்கார வைக்கிறாரு. அதுதான் ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது உண்மையிலேயே அந்த நேரத்தை அவர் எதிர்பார்க்குற நேரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்ட பிறகு உண்மையிலே சொல்கிற பகலில் எல்லாமே கேஷுவலாக இருக்கும். ஊழியர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கர்த்தர் கூட இருக்கிறத லைவாக பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில அனுபவங்களை ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் வந்து சீக்கிரம் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறேங்கிறார். அப்போ அதுக்கு நம்ம வந்து அவர் கூடவே இருக்கணும், அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் கூட இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கணும், அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கணும். அந்த ஃபெய்த் எப்போ வருது? நாம் அவரோடு கூட இருக்கும்போது. இருங்க, அவரோடு இருங்க, அவரோடு நிறைய நேரம் இருங்க. அவர் எந்த நேரத்தில் அவர் உங்களை எழுப்புனாலும் ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. அவரே நமக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய ரெஸ்ட் கொடுப்பார். நீ தூங்கணும்னு அதுக்கிட்ட கொடுப்பார். அவர் ரொம்ப கடினமான எஜமானன் கிடையாது. நீ தூங்கவே கூடாது அப்படின்னு நம்மளை போட்டு கடினமான எஜமானன் கிடையாது. நமக்கு வந்து எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற டைமில், அவர் எதிர்பார்க்கிற காரியத்தில் நீங்கள் அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அதில் நம்முடைய சுயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. அவர் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை எதிர்பார்க்குறாரோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு அவைலபிளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக சொல்ல நம்ம கூட இருப்பார். மூணாவது ஒன்று மட்டும் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லி முடிக்கிறேன். மூணாவது வந்து அன்பு. 3:18 சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். மூணாவது, கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அது இன்னதென்று அறியணும். அந்த அன்பை அறிவினால் அறிய முடியாது. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறணும். இது எப்போ நமக்கு சாத்தியமாது? தேவனுடைய அன்பை அறிவில் அறிய முடியாது, படித்து புரிய முடியாது, சொல்லி கொடுத்து தெரிய முடியாது. அப்போ எப்படி தான் நம்ம கற்றுக்கிறது? அதுக்கும் வழி இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அதுக்குள்ளே நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும், புரிதா, உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். இது வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்து கற்றுக்கொள்ளுகிற விஷயம் கிடையாது. நம்முடைய ஆவியரை நம்ம உணர முடியும். என்ன ஆண்டவர் எவ்வளவா நேசிக்கிறார், எவ்வளவா என் மேல் அன்பா இருக்கிறார், அதை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய காரியம். அந்த க்ளோஸ்னஸை வந்து சொல்லி கொடுத்த நம்ம தெரியறது கிடையாது, அந்த க்ளோஸ்னஸை வந்து ஃபீல் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவர் என் மேல் எவ்வளோ அன்பா இருக்கிறார். அப்போ இந்த காரியத்தை அதுக்கு நமக்கு சில சம்பவங்கள் அடிக்கடி தெரியும், அது வேற, சம்பவங்கள் வர்றது வேற. ஆனால் எப்பவுமே உங்கள் இருதயத்தில் அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார்ன்றதை உங்களுக்கு அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். இதையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கின்றார். அப்போ இந்த ஜபத்தினுடைய மொத்த சாரமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவியானவரால் நிறைந்து ஆண்டவரோடு நேரத்தை செலவு செய்யுங்க. அவ்வளோதான் மொத்த சாரமே அதுதான். அப்போ தான் ஆவியிலே உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாக பலப்பட முடியும். அப்போ தான் விசுவாசம் உங்களுக்கு வந்து கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும் உங்களால் முடியும். எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு செய்கிறாரு. அவரோடு நீங்கள் நேரத்தை செலவிட்டால், ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்டால் இந்த ஜபத்தின் பலனை முழுவதுமாக நாம் பெற முடியும். முழுவதுமாக மட்டுமல்ல, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ். இந்த ஜபத்திற்கு, இந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்திற்கு ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ப்ராமிஸ் நமக்கு கொடுக்கிறார். அதனால தேவ சமூகத்தில் ஸ்பிரிச்சுவலான ஒரு மைண்ட் செட்டோட தேடுங்க, தினமும் தேடுங்க. ஆண்டவர் கூட எப்போ எழுப்பினாலும் தேடுங்க. எந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அவைலபிளாக இருக்கு, நீங்கள் அவைலபிளாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நம்பி அவர் இன்னும் நேரத்தை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பார். நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரத்தை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜெபிக்க உட்காருங்க, அதன் பிறகு அவர் விரும்புகிற நேரத்தில் உங்களுக்கு கூப்பிடுவார். நீங்கள் அடிப்படையில் ஒரு நேரத்தை கொடுக்க மறுத்தீங்கன்னா அவர் உங்களை வந்து கூப்பிடவே மாட்டார். இவங்க கூப்பிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன செய்வார், உங்களை கூப்பிட நிறுத்திடுவார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து விருப்பத்தோடு நீங்கள் உங்களை அவைலபிளாக காமிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அவர் என்ன செய்வார், ஓ என் மகன் என் மேலே விருப்பமாக இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய டைம் வந்து உங்களுக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். அதுதான் நல்லது. இல்லைன்னா அவர் நம்மளை கூப்பிட மாட்டார். ஏன்னா கூப்பிட்டோம் இந்த பக்கத்து பெறட்டா இப்படி பெறனா இந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்குவான் அவன் தெரியும். இப்படி எழுப்பினா அப்படி தூங்குவோம், அப்படி எழுப்பினா இப்படி தூங்குவான்னு தெரியும். அவனை எதுவும் செய்ய மாட்டார். ஆண்டவர் கூப்பிடவே மாட்டார், விட்டுருவார். சரி, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நிற்போம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்போம். சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரார், அதை விசுவாசித்து பரிசுத்தம் அடைவோம். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்துட்டே இருப்போம். கர்த்தர் வரும்பொழுது பறந்து செல்வோம். ஆமேன். ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஆண்டவராகிய கர்த்தர், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் அவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைகளும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். இன்னைக்கு மூணு காரியத்தை இந்த ஜெபத்தில் பார்த்தோம். உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ரெண்டாவது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த ஃபெய்த் உங்களுக்கு இருக்கணும். மூணாவது, அறிவு கெட்டாத அந்த கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இருக்க வேண்டும். மூணுமே பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற காரியம். பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய ஆவியினாலே நம்முடைய ஆவியிலே உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாய் பலனடைகிறோம். ஃபஸ்ட், தேவ பிள்ளையே,
உங்கள் ஆவி கர்த்தர் தந்த தீபம் அது பலவீனமாக இருக்கக்கூடாது. மாம்சம் பலமுள்ளதும் ஆவி பலவீனமானதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மாம்சத்தின் கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். மாம்சத்தின் கிரியைகள் நம்மை மரணத்திற்கு நேராய் கொண்டு செல்லும். மாம்சத்தினுடைய கிரியைகள் அது நம்மை நரகத்திற்கு நேராய் கொண்டு செல்லும். ஆனால் ஆவியின் கிரியைகளோ நம்மை பரலோகத்திற்கு நேராய் கொண்டு செல்லும். தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் உங்கள் ஆவியை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற கேளுங்க. அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆவியிலே நிறைஞ்சு வாழுங்க. ஆவியிலே நிறைஞ்சு வாழுங்க. ஆண்டவரோடு நெருங்கி பழகுங்க. அந்த வாஞ்சையோடு இருங்க. சோத்திரம். ரெண்டாவது காரியம், உங்களுக்கு கர்த்தர் இந்த நிமிஷத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிறான்ற ஃபெய்த் உங்களுக்கு இருக்கணும். அவர் நம்ம கூட இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் உணர்வு பூர்வமாய் உணர முடியணும். எப்போ அதை நம்ம உணர்வு பூர்வமாக உணர முடியும்? ஆண்டவரோடு அதை லைவ் கான்டாக்ட் இருந்தால் தான் நமக்கு அதை உணர முடியும். இல்லைன்னா உணர முடியாது. இருப்பார், ஆனால் உணர முடியாது. இருந்தாலும் உணர முடியாத நிலைமை நிறைய பேருக்கு அதுதான். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் சீக்கிரம் வரப்போறார். அவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதை நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன் எவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்? தேவ பிள்ளையே, ஒரு மனுஷன் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது அதை நம்பி உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க? இல்லை, ஆண்டவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரே, அதை நம்பி எவ்வளவு தூரம் நம்மளை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தை விட ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு ஈஸியாக போயிடுச்சா? இல்லை, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் வேகமாக நடந்துட்டு இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு இருக்குது. அந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் எவ்வளவாய் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். மூணாவது, அவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும். அதையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அறிய பண்ணுகிறார். அந்த அன்பை புரிந்து கொண்டால் தான் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம நடக்க முடியும். ஆவியானவரே அதற்கு உதவி செய்வார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்பாண்டவரே, என்னையும் இப்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பு ஆண்டவரே. எனக்கு உம்முடைய ஆவி நிறைவு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆவி நிறைவு எனக்கு வேண்டும், ஆவி நிறைவு எனக்கு வேண்டும், ஆவி நிறைவு எனக்கு வேண்டும். அபிஷேகம் பெறாதிருக்கிறவள் அபிஷேகத்தை வாஞ்சித்து கேளுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவரே நான் எப்பொழுதும் ஆவியை நிறைந்து வாழணும், நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, உலகத்துக்குரிய காரியத்துக்காகவே நான் நிற்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலான காரியத்தை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலான காரியத்தையே நாடு. தெய்வ பிள்ளையே, உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவருக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறோம். ஹாலேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரியவர்களாய் வைங்கப்பா. ஒருத்தர் கூட மாம்சத்துக்குரிய காரியத்தோடு இருக்கக்கூடாது. எங்கள் சொந்த காரியத்திற்கோ உலக காரியத்திற்கோ ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் திருப்பக்கூடாது. எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காகவே நாங்கள் எப்பொழுதும் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். எங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். எங்கள் மாம்சத்திற்கு விரோதமாய் ஆவியும் ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் போராடுகிற நேரத்தில் எங்கள் ஆவியிலே நாங்கள் பலன் கொண்டு மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. உங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகம் உள்ள ஆவியை இன்னும் உற்சாகப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். அந்த உற்சாகத்திற்கு நீங்கள் துணை போக ஆரம்பிங்க. மாம்சத்தின் பலவீனத்திற்கு நீங்கள் துணை போகாதீங்க, ஆவியின் உற்சாகத்திற்கு நீங்கள் துணை போக ஆரம்பிங்க. அதற்கு இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்தார். சீஷர்கள் மாம்சத்திற்கு துணை போய் தூங்கினாங்க, இயேசு கிறிஸ்து ஆவிக்கு துணை போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த அருமையான ஜெபத்தை நாங்கள் தியானிக்க, அது பரிசுத்தாவியானவரால் மாத்திரமே இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறீங்க என்ற நிச்சயத்தை தந்திருப்பதற்காக சோத்திரம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருப்பதினாலே நாங்கள் தைரியம் கொண்டும் இடத்துல கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். நாங்களும் உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருந்து காணப்படாமல் போக வேண்டும் அப்பா. நாங்கள் சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு காணப்படாமல் போக வேண்டும். உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடி வருகையின் நேரத்தில் காணப்படாமல் போக வேண்டும். அத்தனை பேரும் எடுத்து கொள்ளப்பட வேண்டும். ஆயத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.